கிறிஸ்துவுக்குள் அன்பாக அழைக்கப்பட்ட சகோதர சகோதரிகளே, நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் கிருபையும் சமாதானமும் உண்டான வாழ்த்துகளோடு நான் பாடத்துக்குள்ளே கடந்து போகலாம். இந்த தொடர் வேத பாட வகுப்புக்கு வந்திருக்கும் அனைவரையும் கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறோம். சகோதர சகோதரர், நம்ம இந்த நாள் கூட பார்க்குற பாடத்துடைய தலைப்பு சகோதரர் சொன்ன ஒன்றமாக வேதாகம காலக்கணக்கு அப்படின்ற தலைப்பில் நம்ம பார்ப்போம். பைபிள் குரோனாலஜ் சகோதரர் சொல்ல, இந்த சப்ஜெக்டில் நம்ம என்ன பார்க்குறோன்னா, பைபிளில் தேவன் மேத்தமெட்டிக்ஸ் எப்படி மறைச்சி வச்சிருக்கு, கணக்கு எப்படி மறைச்சி வச்சிருக்கு, அதுதான் இந்த இதில் பார்க்க போகிற விஷயமா இருக்குது. வேறு ஒன்றும் பார்க்க போகிறது, சிம்பிள் சப்ஜெக்டு, சிம்பிளாக தான் இன்றைக்கி நாங்கள் பார்க்க போகிறோம். சீக்கிரம் சின்ன சப்ஜெக்ட் தான் அது, சிம்பிளாக பார்க்க போகிறோம். என்ன இப்போ தெரிஞ்சுக்கிறேன்னா, பைபிளில் இது இருக்குது கணக்கு இருக்கிறத நம்ம எங்கேயும் பார்த்துருக்கவே மாட்டோம், பைபிளில் கணக்கு படிச்சிருக்கவும் மாட்டோம். ஆனால் பைபிளில் கணக்கு வச்சுருக்கிறார். ஏன்னா பைபிள் இல்லாத விஷயமும் ஒன்றும் இல்லை. ஹிஸ்ட்ரி இருக்கா இருக்குது, ஜாகிரஃபி இருக்கா இருக்குது, சயின்ஸ் இருக்கா இருக்குது, மேத்தமெட்டிக்ஸ் இருக்கா இருக்குது, இலக்கியம் நாடகம் எல்லாமே இருக்குது இல்லைங்களா, சக பாடல்கள் எல்லாமே இருக்குது. அப்போ பைபிள் இல்லாத விஷயம் ஒன்றுமே கிடையாது. அப்படி இருக்கும்போது மேத்தமெட்டிக்ஸ் எங்கே வச்சுருக்கார் தேவன், எங்கே ஒளி வச்சுருக்கிறார் இல்லைங்களா, அதை நம்ம கண்டுபிடிக்கணுங்க. கணக்கு எங்கே இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கணும். உதாரணத்து சொல்லப்போனால், ஆதாம் உண்டானதுலேருந்து இயேசு கிறிஸ்து வரைக்கும் எத்தனை வருஷம் ஆச்சு, இல்லைன்னா ஆதாம் உண்டானதுலேருந்து நாம் இருக்கிற வரைக்கும் எத்தனை வருஷம் ஆச்சு அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது இல்லைங்களா. சொன்னால் ஒரு குத்து மதிப்பாக சொல்லலாம், கெஸ் பண்ணி சொல்லலாம், அவ்வளோதான். இந்த மாதிரி இத்தனை வருஷம் ஆச்சுன்னு சொல்லலாம். எதுலேருந்து எடுத்திங்கன்னா தெரியாது, அது அவங்க சொன்னாங்க, இவங்க சொன்னாங்க, பரம்பரையாக சொல்லிட்டு இருக்கிறாங்க, இத்தனை வருஷம் ஆயிருக்குன்னு சொல்லி. இன்னும் சயின்டிஸ்டில் என்ன சொல்கிறாங்க, பல கோடி வருஷங்கள் அப்படிங்கிறாங்க இல்லைங்களா, மில்லியன் அப்படின்னு சொல்கிறாங்க, கோடா கோடி வருஷங்கள்லாம் சொல்கிறாங்க. அந்த மாதிரிலாம் மனுஷன் முதல் மனுஷன் வாழ்ந்த காலம்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க இல்லைங்களா. சகோதர சோழர், அதெல்லாம் நம்ம இன்றைக்கி வேதத்தை வச்சு பார்க்கும்போது உண்மை எது பொய் எதுன்னு கண்டுபிடிச்சலாம். எது உண்மையாக இருக்குங்க? வேதம் சத்தியம்தான் உண்மையாக இருக்கு இல்லைங்களா. சத்தியம் பொய் சொல்லுமா? சொல்லாது. முதல் வசனமே சத்தியம், தேவனுடைய வார்த்தை மட்டும்தான் சத்தியம் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். சரி, இப்போ பார்க்கும்போது அன்பாந்த சகோதர சொல்ல, உங்கள் கையில் அந்த சீட்டு கொடுத்துருக்குறேன். எது கொடுத்துருக்கேன்னா, உங்களுக்கு ஈஸியாக இருக்கிறதுக்காக கொடுத்துருக்கேன். பாருங்கள், ஆதாம் முதல் இயேசு கிறிஸ்து வரைக்கும் ஒரு கணக்கு அதில் போட்டிருக்குது. இதில் எப்படி போட்டிருக்குதுன்னா, அன்பாந்த சகோதர சொல்ல, இப்போ வந்து ஆதாம் பிறந்ததுக்கு அப்புறமேட்டு அவர் இறந்த உடனே இன்னொரு மகன் பிறந்தால் அவனு அவளுந்து கணக்கு எடுக்கலாம். அவர் இறந்தவுடனே இன்னொரு மகன் பிறந்தால் அப்படி கணக்கு எடுக்கலாம். ஆனால் அந்த மாதிரி கணக்கு எடுத்துருந்தோம்னா, ஆதாம் இறக்கும்போது ஒருத்தர் பிறக்கணும் கரெக்டுங்களா. இன்னும் சில பேர் என்னன்னா, அப்பா உயிரிழப்பார், மகன் கூட இறந்துருவார் இல்லைங்களா, அந்த மாதிரி சூழ்நிலை வரும், கணக்கு சரியாக வராது. அதனால் எப்படி கணக்கு எடுக்கிறோன்னா, நம்ம ஆதாம்லேருந்து அவருடைய மகன் பிறக்கிற வரைக்கும் அப்புறம் அவன்லேருந்து அவர் மகன் பிறக்கிற வரைக்கும், அவர்லேருந்து அவர் மகன் பிறக்கிற வரைக்கும் சகோதரர், இப்படி நம்ம கணக்கு எடுக்கலாங்க. பைபிளில் பார்த்திங்கன்னா வம்சவழி இருக்கு இல்லைங்களா, இன்னார் இன்னாரை பேட்டா வரிசை வருது இல்லைங்களா, இந்த வம்சவழிக்குள்ளதாக தேவன் கணக்கை மறைச்சி வச்சுருக்கார், வேறு ஒன்றும் இல்லை. இதெல்லாம் நம்ம பைபிளில் படிக்கும்போது அப்படி தள்ளிவிட்டு போவோம். இதெல்லாம் ஒரு முறை ஈஸியாக படிச்சு போகிறது, ஈஸியாக இருக்கிறதுல இவ்வளோ பேஜெல்லாம் வள வளன்னு போயிட்டு சொல்லி தள்ளிவிட்டு, அதெல்லாம் நம்ம தேவையில்லை. இவர் இன்னாரை பேட்டா யாரை பேத்த நமக்கு என்னன்னு சொல்லிட்டு வரிசையாக வந்துட்டு கடைசியில் இயேசுவை கூட அதிலே வருவார் இல்லைங்களா. இந்த மாதிரி வரிசையாக வரும்போது நம்மளை தள்ளிவிட்டு போயிடும் நம்ம. ஆனால் ஏன் தேவன் இதெல்லாம் எழுதி வைக்கணும், இந்த லிஸ்ட்டு போடணும், என்ன இருக்குது அவர் புத்தகத்தில் இல்லைங்களா, அந்த லிஸ்ட்டில் என்ன மறைஞ்சிருக்குது சௌரஸில், அதுதான் தேவன் வந்து கணக்கே மறைச்சி அதில் கணக்கு வச்சுருக்காரு. தேவனுடைய ஜனங்கள் கண்டுபிடிக்கணும்னு கணக்கு வச்சுருக்காருங்க. சாத்தானுடைய ஜனங்கள் அது கண்டுபிடிக்கக்கூடாது, சாத்தானால் வஞ்சனைக்கு உட்பட்ட ஜனங்கள் இல்லைங்களா, சாத்தானோ சாத்தானால் வஞ்சனைக்கு உட்பட்ட ஜனங்களோ கண்டுபிடிக்கக்கூடாது. அதனால தான் நீ பார்க்கும்போது சௌரஸில் பல யுகங்கள் போயிட்ட மாதிரி காமிச்சிட்டுருக்காங்க சயின்டிஸ்ட்லாம், கோடா கோடி வருடங்கள் கணக்கு கொடுத்துட்டுருக்குறாங்க சகோதரர். இப்போ நம்ம கண்டுபிடிச்சிடலாம், எத்தனை வருடங்கள் ஆச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இந்த கணக்கை நம்ம எப்படி பிரிக்கலான்னு பார்த்தீங்கன்னா, அன்பாந்த சகோதரர் சொல்ல, இது ஒரு எட்டு பாகமாக பிரிக்கலாங்க. ஆதாம்லேருந்து இயேசு கிறிஸ்து வரைக்கும் எட்டு பாகங்களாக பிரித்து தனித்தனியாக கணக்கு எடுக்கலாங்க. முதலாவது முதல் பாகம், ஆதாம் முதல் ஜலப்புள்ளாயம் வரைக்கும் முதல் பாட்டு, இது முதல் பாகமாக வச்சுருக்குறோம். ரெண்டாவது பாகம், ஜலப்புள்ளாயத்துக்கு அப்புறம் ரெண்டாவது உலகம் ஸ்டார்ட் ஆகுது இல்லைங்களா, ஜலப்புள்ளாயம் முதல் ஆபிரகாமுடைய அப்பா தேராக மறிக்கிற வரைக்கும், இது ரெண்டாவது பாகம். மூன்றாவது பாகம் எங்கே எப்போது இப்போ எங்கன்னு பார்த்தீங்கன்னா, தேராக மறித்தது முதல் ஆபிரகாமோடு செய்கிற ஒரு உடன்படிக்கை, அது வரைக்கும் ஒரு கணக்கு எடுக்கலாங்க. அதாவது அதுதான் நியாயப்பிரமாணம் ஸ்டார்ட் ஆகுது, நியாயப்பிரமாணம் கொடுக்கப்படுற வரைக்கும் இல்லைங்களா, அந்த ஆபிரகாமோடு செய்த உடன்படிக்கை அதோடு நிறுத்தலாம், அது ஒரு கணக்கு. இது வந்து மூன்றாவது பகுதியை வச்சுக்கலாங்க. நான்காவது நியாயப்பிரமாணம் வந்துருச்சு, நியாயப்பிரமாணம் கொடுத்தது முதல் கானான் பாகம் செய்யப்பட்ட வரைக்கும், கானான்குள்ளே போயிடுறாங்க, கானான் பாகம் பிரிக்க போகிறாங்க. இது எத்தனை வருஷம் ஆச்சு கணக்கு எடுக்கலாம். அதுக்கப்புறம் நியாயாதிபதிகள் காலம், இஸ்ரேல் ஜனங்கள் இஸ்ரேலில் கானானில் பூந்துட்டாங்க. அவளை வழிநடத்துக்கு ஃபஸ்ட் தேவன் யார் வச்சுருந்தாருங்க? நியாயாதிபதிகளை வழி நடத்துறாங்க இஸ்ரேல், இஸ்ரேல் ஜனங்கள் இல்லைங்களா. அந்த நியாயாதிபதிகள் காலம் எத்தனை வருடங்கள் இருந்துச்சு அதை கணக்கு எடுத்துடலாங்க. நியாயாதிபதிகள் காலத்தில் வந்து இஸ்ரேல் ஜனங்கள் வந்து தேவன்கிட்ட கேட்குறாங்க, என்ன வேணும்னு கேட்குறாங்க, எங்களுக்கு ராஜா வேணும்னு கேட்குறாங்க. முழுதாக நியாயாதிபதி சாமியல் போன்ற தீர்க்கதரிசிலாம் இருக்கிறாங்களே, அவனுக்கு எதுக்கே ராஜான்னு கேட்கும்போது, ராஜா வேணும், எல்லா நாட்டும் ராஜா இருக்கிறாங்க, அவன் நாட்டு நல்லா ஆள்றாங்க, எங்களுக்கு ராஜாவே இல்லை, எங்களுக்கு ராஜா வேணும்னு கடன் பிடிக்கிறாங்க. அப்போ தேவன் என்ன பண்ணுன்னா, சரி வச்சுக்கோ ராஜா வச்சுக்கோ, நீ பார்த்து தேர்ந்தெடுத்துன்னு சொல்லும்போது தான் முதல் ராஜா தேர்ந்தெடுக்க, யாருக்கு முதல் ராஜா? சவுல் இல்லைங்களா, அந்த ராஜா தேர்ந்தெடுத்தாங்க. இந்த ராஜாக்கள் எத்தனை ராஜாக்கள் ஆட்சி செஞ்சாங்க, எத்தனை வருடங்கள் ஆட்சி செஞ்சாங்க, இது ஒரு கணக்கு எடுத்துடலாங்க. அதுக்கப்புறமேட்டு கடைசி ராஜா சிதேக்கிய ராஜாவுடைய காலத்தில் என்னாச்சுன்னா, தேசம் வந்து பாபிலோன் கையில் கொடுக்கப்படுது, பாபிலோன் பேரஸ் புறஜாதியில் ஒப்படைக்கப்படுது. அப்போ பார்க்கும்போது 70 வருடங்கள் வந்து சிறைப்பிடிச்சு போயிடுறாங்க சகோதர, அந்த 70 வருடத்தை இதில் சேர்த்துடலாங்க. அதுக்கப்புறம் சிறையிருப்பு முடிஞ்சு இயேசுவோடைய பிறப்பு வரைக்கும் ஒரு கணக்கு எடுத்துலாங்க. இவ்வாறு 8 பாகமாக பிரித்தோம்னா, ஆதாம் முதல் கிறிஸ்து வரைக்கும் உள்ள ஒரு கணக்கை துல்லியமாக எடுக்கும்போது, ஆதாம்லேருந்து இயேசு கிறிஸ்து வரைக்கும் எத்தனை வருஷம் ஆச்சு, நம்ம வரைக்கும் எத்தனை வருஷம் ஆச்சுன்னு கண்டுபிடிச்சிடலாங்க. புரியுதுங்களா அன்பாந்த சகோதர சோழ? இப்போ 1வது பாகம் பார்க்கலாம். ஆதாம் முதல் ஜலப்புலாயம் வரைக்கும் அப்படின்னும்போது, ஆதாம் உண்டாக்கப்பட்ட முதல் சேத்து, முதல் பையன் சேர்த்துருக்காங்க, சேர்த்து பிறக்க வரைக்கும் ஒரு கணக்கு எடுக்கிறாங்க. சேத்து வந்து எப்போ பிறக்கிறான்னு பார்க்கும்போது, ஆதாமுடைய 130வது வருஷத்தில் வந்து சேத்து பிறக்கிறார். ஆதியாகமம் 5:3 வாசி, ஆதியாகமம் 5:3. பதில், ஆதாம் ஒரு குமாரன் பெற்று சேத்துன்னு பெயரிடுறார். எப்போன்னா 130 வயசில் வந்து சேர்த்து பிறக்கிறார் இல்லைங்களா, கணக்கு ஸ்டார்ட் ஆகுது. இப்போ ஆதாமோட 130 வயசு சேர்த்து பிறக்கிற, அப்போ சேத்துக்கு அப்புறம் அவனு பையன் சேத்து பிறந்த முதல் அவனு மகன் ஏனோஸ் பிறக்கிறார். எப்போ பிறக்கிறாருன்னா, சேத்துடைய 105வது வயதில் ஏனோஸ் பிறக்கிறார். ஆதியாகமம் 5:6 எல்லாம் எப்படின்னு சொல்லி இருக்குதுங்க எல்லாம். ஆதியாகமம் 5:6. பத்தில் சேத்து ஏனோஸை பெறப்ப 105 வயசு, அப்போ அதையும் நம்ம சேர்த்துக்கலாங்க. அப்புறம் ஏனோஸ்க்கு அப்புறம் அவன் மகன் கேனான் பிறக்கார், கேனான் பிறக்கிறார். கேனான் வந்து பார்க்கும்போது 90 வயசில் கேனான் பிறக்கிறாரு. ஆதியம் 5:9. கேனானை பெற்றார். கேனானுக்கு அப்புறம் அவன் மகன் மகளையல் பிறக்கிறாரு 70வது வயசில். மகளையல் வந்து 70வது வயசில் பிறக்கும்போது ஆதியம் 5:12. அதை மகளையில் பெற்றெடுக்கிறார். மகளையலுக்கு அப்புறம் யார் எது, அவன் மகன் யார் எது வராரு, யார் எது எப்போ பிறக்கார்னா, மகளையில் 65வது வயசில் யார் எது பிறக்கிறாரு, ஆதியாகமம் 5:15. அதில் 65 வயதாக போது யார் எதை பெற்றெடுக்கிறான்னு சொல்லி பார்க்குறோம். அதுக்கப்புறம் யார் எது பிறந்தது முதல், அதுக்கப்புறம் யாருமே ஏனோக் பிறக்கிறார் இல்லைங்களா. ஃபஸ்ட்டு வந்து என்ன சொன்னேன் நான், சேத்து பிறந்த முதல் ஏனோஸ், அது கரெக்டாக இருக்குங்களா, ஏனோஸ் பிறந்த வரைக்கும். இப்போ வந்து சகோதர சொல்ல, யாரே பிறந்தது முதல் ஏனோக் பிறந்த வரைக்கும், இது வந்து 162 வயதில் வந்து ஏனோக் பிறக்கிறாரு. ஆதி 5:18. ஏனோக் பிறந்ததுக்கு அப்புறம் அவர் மகன் மெத்துசாலா பிறக்கிறாரு 65வது வயசில். ஆதாரம் ஆதியாகமம் 5:21. மெத்துசாலா பிறந்ததுக்கு அப்புறம் அவருடைய மகன் லாமேக் பிறக்கிறாரு 187வது வயசில். லாமேக் பிறக்கிறாரு ஆதியாகமம் 5:25. நூற்றி 187வயதில் லாமேக்கை பெற்றெடுக்கிறார். லாமேக்கு அப்புறம் மகன் நோவா இல்லைங்களா, நோவா பிறக்கிற வரைக்கும் அப்படின் போது, ஆதியாகமம் 182வது வயதில் நோவா பிறக்கிறாரு. ஆதியாகமம் 5:28 வாசி, பார்த்தீங்களா, லாமேக்கு 182 வயது ஆகும்போது குமாரனை பெறாரு, அவனுக்கு நோவா, அவர் தான்.
எதிரான வேலையிலும் நம்முடைய கைகளின் பிரயாசத்திலும் இவன் நம்மை தேற்றுவான் என்று சொல்லி அவனுக்கு நோவா இருந்து
பார்த்தீங்களா, நோவா நோவா பிறக்கிறார் இல்லைங்களா. நோவா பிறந்ததுக்கு அப்புறம் நோவாலேருந்து அந்த கணக்கை முடிக்கல, க்ளோஸ் பண்ணலாங்க. ஜலம் வந்து அழிஞ்சிச்சு, முதலாவது அழிஞ்சிச்சு இல்லைங்களா. அந்த ஜலப்புழாய் வரைக்கும் ஒரு கணக்கு கொடுத்துடலாங்க. ஜலப்புழாய் எப்போ வந்துச்சுன்னா நோவாவுடைய 600வது வயதில் ஜலப்புழாய் வந்துச்சு, பூமியில் வெள்ளம் வந்துச்சு இல்லை, எல்லாம் பூமியை மூடிச்சு நோவாவுடைய 600வது வயதில். அது ஆதியாக வசனம் வந்து ஆதியாகமும் 7வது அதிகாரம் 6வது வசனம். பார்த்துக்கலாம், ஜலப்புழாய் ஏற்படும் போது நோவா 600 வயது. பாருங்கள் அன்பான சோர் முதல் பாகம் பார்த்துருக்குறோம், ஆதாம் முதல் ஜலப்புழாய் வரைக்கும் ஒரு கணக்கு எடுத்துரும், கண்டினியூ வருது பார்த்தீங்க செயின் மாதிரி. இப்போ வந்து எத்தனை வருஷம் ஆச்சுங்க டோட்டல் பண்ணோம்? கையில் இருக்கு இல்லைங்களா, 1656 வருடங்கள் இல்லைங்களா. பாருங்கள் ஆதாம் முதல் முதலாவது உலகத்துடைய வயசு என்னங்க? இப்போ ஏன்னா நம்ம மாற்றி சொல்ல முடியுமா? நம்ம என்னாச்சோம் க்ளீனாக இருக்குது பார்த்தீங்களா, எதுவுமே பொய் சொல்லக்கூடாது, உள்ளதை உள்ளபடி நம்ம எடுக்கணும். அவ்வளோ அக்யூரேட்டாக பைபிள் இருக்குது பாருங்கள். 1656 வருஷம் முதலாம் உலகத்துடைய காலப்பகுதிங்க, அவ்வளோதாங்க சகோதரர். அதுக்கப்புறமேட்டு ரெண்டாம் உலகம் ஸ்டார்ட் ஆகுது. ஜலப்புழாய் முதல் தேராகு செத்த, தேராகு யாருங்க? ஆபரோட அப்பா இல்லைங்களா. தேராகு செத்த மறிக்கிற வரைக்கும் ஒரு கணக்கு எடுக்கலாங்க. ரெண்டாவது பாட்டு ஜலப்புழாய் முதல் அர்பக்சாத் பிறக்கிறாரு, ஜலப்புழாயத்துக்கு அப்புறம் அர்பக்சாத் பிறக்கிறாரு. அர்பக்சாத் எப்போ பிறக்கிறாருன்னா 2 வருடம் ஜலப்புழாய் முடிஞ்சு 2 வருடத்தில் அர்பக்சாத் பிறக்கிறாரு. ஆதியாகமம் 11வது அதிகாரம் 10வது வசனம் வாசி. ஆதியாகமம் 11:10 இப்போ ஜலப்புழாய் வந்து 2 வருஷத்தில் அர்பசாத் சேமுடைய சந்ததியில் கொண்டு வராங்க இல்லைங்களா. அர்பசாத் பிறக்கிறார், அதுக்கப்புறம் அர்பசாத்துக்கு அப்புறம் அவன் மகன் காலா பிறக்கிறார் இல்லைங்களா. சாலா சாலா பிறக்கிறாரு. சாலா எந்த வயசில் பிறக்கிறாருன்னா 35 வயசுலேருந்து சாலா பிறக்கிறார். ஆதி அவன் 11வது அதிகாரம் 12வது வசனம். பார்த்தீங்களா, 35 வயசு சாலா பெற்றெடுக்கிறார். அதுக்கப்புறம் சாலா பிறந்ததுக்கு அப்புறம் அவருடைய மகன் ஏபேர் பிறக்கிறாரு 30வது வயசில். ஆதியாகமம் 11வது அதிகாரம் 14வது வசனம். ஏபேருக்கு அப்புறம் பேலேகு பிறக்கிறார் இல்லைங்களா. பேலேகு வந்து 34 வயசில் பேலேகு பிறக்கிறாரு. ஆதியாகமம் 11வது அதிகாரம் 16வது வசனம். 34 வயதில் பேலேகு பெற்றார். அதுக்கப்புறம் பேலேகுக்கு அப்புறம் மகன் ரெகு பிறக்கிறாரு. ரெகு வந்து 30 வயசில் ரெகு பிறக்கிறாரு. ஆதியாகமம் 11:18 பார்த்துக்கலா, பேலேகு 30 வயதானபோது ரெகுவை பெற்றார். ரெகுக்கு அப்புறம் செருக் பிறக்கிறாரு. 32 வயசில் செருக் பிறக்கிறாரு. ஆதியாகமம் 11வது அதிகாரம் 20வது வசனம் வாசி. பார்த்தீங்களா, 32 வயசில் செருக்கை பெற்றெடுக்கிறார். செருக்கு அப்புறமேட்டு யார் பிறக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா நாகோர் பிறக்கிறார். அடுவாங்க நாகோர் பிறக்கிறாரு 30 வயதில். ஆதியாகமம் 11வது அதிகாரம் 22வது வசனம். 30 வயதில் நாகோரை பெற்றெடுக்கிறான்னு சொல்லி பார்க்குறோம். அதுக்கப்புறம் நாகோருக்கு அப்புறம் நாகோருடைய மகன் தேராகு ஆபிரகாமுடைய அப்பா பிறக்கிறார் இல்லைங்களா. அவர் எப்போ பிறக்கிறார்னா 29 வயசில் தேராகு பிறந்துடுறாரு. ஆதியாகமம் 11வது அதிகாரம் 24வது வசனம். அதாவது நாகோர் 29 வயதில் வந்து யார் பெற்றெடுக்கிறாரு? தேராக பெற்றெடுக்கிறார். இப்போ தேராக வந்து ஆபிரகாமுடைய அப்பா இல்லைங்களா. தேராக வந்து எந்த வயசில் மறிக்கிறான்னு பார்த்தீங்கன்னா 205 வயசில் தேராக மறிச்சிடறார் இல்லைங்களா. தேராக சாகிறதுக்கு ஒரு கணக்கு எடுக்கிறோம். ஆதியாகமம் 11வது அதிகாரம் 32வது வசனம். ஆதியாகமம் 11:32 205 வயசும் சகோதர சொல்லி பாருங்கள். ஜலப்புழாயத்துக்கு அப்புறம் தேராக செத்த வரைக்கும் கணக்கு வந்துச்சு, கணக்கு கண்டினியூ வருதுங்களா செயின் மாதிரி, எங்கேயும் மிஸ் ஆகாது கணக்கு இல்லைங்களா. பாருங்கள் 205 வருஷம். அப்படி பார்க்கும்போது மொத்தம் எத்தனை வருஷம் ஆச்சுங்க? ஜலப்புழாம தேராக மருத்துவருக்கு மொத்தம் 427 வருடம் ஆயிடுச்சு. ஸோ இதையும் நம்ம கணக்கில் வச்சுக்கலாங்க. அடுத்து 3வது பாகத்து போயிடலாம். தேராக செத்துட்டார், இப்போ தேவன் ஆபிரகாமோட உடன்படிக்கை செய்கிறாரு. நியாயப்பிரமாணம் கொடுக்க உடன்படிக்கை நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டது வரைக்கும் ஒரு கணக்கு எடுக்கிறாங்க. கலாத்தியர் 3:17 பார்க்கும்போது 430 இது உடன்படிக்கை செய்யப்படுது ஆபிரகாமோட. கலாத்தியர் 3:17 தேராக மறுத்தது முதல் ஆபிரகாம் செய்து கொண்ட நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்ட வரைக்கும் 430 வருஷம். அதுக்கப்புறம் 4வது பாகத்து போயிடலாங்க. 4வது பாகம் என்ன சொல்றாங்க, நியாயப்பிரமாணம் முதல் என்ன பண்ணனா இஸ்ரேல் கானான்குள்ள என்டர் ஆகிட்டாங்க இல்லைங்களா, கானானில் போய் பாகம் போடுறாங்க, பாகம் பிரிக்கிறாங்க. கானான் பாகம் செய்யப்பட்டக்கு ஒரு கணக்கு சார், அவங்க பாகம் பிரிச்சுக்கிறாங்க, அது ஒரு கணக்கு எடுக்கலாம். இது 4வது பார்ட்டு. இஸ்ரேல் பாரானுக்கு வந்தது உள்ளே வந்து 1 வருஷம் இல்லைங்களா, 1 வருஷம் இருக்கிறாங்க. எப்படி வராங்கன்னா பார்த்தீங்கன்னா, பாரானுக்கு வந்தது மட்டும் 1 வருஷம் அப்படின்னா எல்லாம் அசம்பிளாகிறாங்க. வனாந்தரத்தில் வந்து அசம்பிள், பாலைவனத்தில் அசம்பிளாகிறாங்க. 1 வருஷம் ஆச்சு அதுலேயே. சவர சொல்ல இப்போ என்னாகமோ 33:3 என்னாகும், 33:3
15
கிளம்புறாங்க. முதலாம் மாதம்
அவர்கள் ராமேசை விட்டு புறப்பட்டார்கள். பஸ்காவுக்கு மறுநாளிலே எழுத்திய எல்லாரும் பார்த்த கல்வியுடன் புறப்பட்டார்கள்.
சரி, அதிலே 10வது 10வது அதிகாரம் என்னாகும், 10வது அதிகாரம் 11:12 என்னாகும், 10வது அதிகாரம் 11:12
2வது வருஷம் 2வது மாதம் 20வது தேதியிலே மேகம் சாட்சியினுடைய வாசஸ்தலத்தின் மீதிலிருந்து உயர் எழுந்துச்சு.
இது வந்து 1 வருஷம் ஆயிடுச்சு இல்லைங்களா. இப்போ ரெடி ஆகிறதுக்கே வந்து 1 வருஷம் ஆயிருக்குதாங்க வனாந்தரத்தில். அது வந்து 1 வருடம் கணக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வனாந்தர பிரயாணம் இப்போ கிளம்புறாங்க. இப்போ அடுத்தது எத்தனை வருஷம் நடந்தாங்க வனாந்தரத்தில், 40 வருஷம். அதையும் நம்ம கணக்கில் சேர்த்துக்கலாம். உபாகமும் 8வது அதிகாரம் 2வது வசனம் லேகசம்லாம் ரெடியாக நின்றுக்குது. இப்போ கிளம்ப போகிறாங்க. ஆ,
உன் தேவனாய் கர்த்தர் உன்னை சிறுமைப்படுத்தும் படிக்கும் தம்முடைய கட்டளைகளை நீ கைக்கொள்ள மாட்டாயோ என்று அவர் உன்னை சோதித்து உன் இருதயத்துள்ளதை நீ அறியும்படிக்கும். உன்னை இந்த 40 வருஷம் அளவும் வனாந்தரத்தில் நடத்தி வந்த எல்லாவற்றையும் நினைப்பாயாக.
பார்த்தா பாரான் வனாந்தரத்தில் வந்து எத்தனை வருஷம் நடந்திருக்காங்க, 40 வருஷம் நடந்திருக்காங்க வனாந்தரத்தில் நடந்திருக்காங்க, 40 வருடம். அதுக்கப்புறம் கானான்குள்ளே என்டர் ஆகிட்டாங்க, கானான்குள்ளே போயிட்டாங்க. கானானில் போயிட்டு பாகம் போடுறாங்க இல்லைங்களா. எப்போ பாகம் போடுறாங்க, கானானில் போய் 5 வருஷத்தில் கானான் வந்து பாகம் பிரிக்கிறாங்க. அது வசனம் வாசிச்சுன்னா யோசுவா 14:7-10 7வது வசனம் 10வது வசனம்
தேசத்தை வேறு பார்க்க கர்த்தரின் தாசனாகிய மோசே என்னை காதேஸ் பர்னேயாவிலிருந்து அனுப்புகிற போது எனக்கு 40 வயதாய் இருந்தது. என் இருதயத்தில் உள்ளபடியே அவருக்கு மறுசெய்தி கொண்டு வந்தேன்.
10வது வசனம்
இப்போதும் இதோ கர்த்தர் சொன்னபடியே என்னை உயிரோடே காத்தார். இஸ்ரவேலர் வனாந்தரத்தில் சஞ்சரிக்கையில் கர்த்தர் அந்த வார்த்தையை மோசேயோடே சொல்லி இப்போது 45 வருஷம் ஆயிற்று.
40 ஆகி இப்போ 45 ஆயிடுச்சு இல்லைங்களா. உள்ள போற 40 இப்போ 45 எனக்கு வயசுன்னு சொல்கிறார் சௌரி. அப்போ பார்த்து 5 வருஷம் நடந்திருக்குது. இன்னும் வசனம் யோசுவா 11:23
அப்படியே யோசுவா கர்த்தர் மோசேயினிடத்தில் சொன்னபடியெல்லாம் தேசமனத்தையும் பிடித்து அதை இஸ்ரவேலருக்கு அவர்கள் கோத்திரங்களுடைய பங்குகளின்படியே சுதந்திரமாக கொடுத்தான். யுத்தம் உயர்ந்ததினால் தேசம் அமைதராக.
சரி, இதான் சுதந்திரமாக கொடுது. அந்த 5 வருஷம் பாகம் பண்ணிக்கிட்டாங்க இல்லைங்களா. அந்த 5 வருஷம் சேர்த்துக்கலாங்க. அப்போ 4வது பாகம் நியாயப்பிரமாணம் முதல் கானான் பாகம் செய்தப்பட்ட ஒரு கணக்கு எடுத்திங்கன்னா அது எத்தனை வருஷம் வருதுங்க, மொத்தம் 46 வருஷம் வந்துச்சு. இது வந்து 4வது பார்ட்டில் வந்துச்சு. அடுத்து 5வது பாகம் வந்து இப்போ என்னாச்சுன்னா எல்லாம் பாகம் பிரித்து இஸ்ரேல் செட்டில் ஆகிட்டாங்க, எல்லாம் உக்காந்துட்டாங்க. இப்போ அவங்க வழி நடத்துறது தேவன் யார் நியமிச்சிருக்காரு, நியாயாதிபதி நியமித்தார். அவங்க வழி நடத்து சிம்சோர்லாம் இருந்திருக்கா இல்லைங்களா, நியாயாதிபதி தான் அவர் வழி நடத்திருக்கிறாங்க. சகோதர சோரில் நியாயாதிபதிகளுக்கு எத்தனை வருஷம் கொடுத்தாரு வழி நடத்துறதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 450 வருடங்கள் நியாயாதிபதிகள் கொடுக்கப்பட்ட காலங்கள், 450 வருடங்கள் நியாயாதிபதிகள் இஸ்ரேல் ஜனங்கள் வழி நடத்தியிருக்காங்க. வசனம் அப்போஸ்தலர் 13:20 அப்போஸ்தலர் 13:20
பின்பு ஏறக்குறைய 450 வருஷம் காலமாய் சாமுவேல் தீர்க்க தரிசி வரைக்கும் அவர்களுக்கு நியாயாதிபதிகளை ஏற்படுத்தி வந்தார்.
சகோதர சொல்ல 450 வருடம் அப்போ நியாயாதிபதி காலம் கடைசி தீர்க்கதரிசி சாமுவேல் தீர்க்கதரிசி இல்லைங்களா, அதுக்கப்புறம் ராஜாக்கள் வந்துடுறாங்க இல்லைங்களா. அப்போ 450 வருடம் நியாயாதிபதிகள் வந்து இஸ்ரேலை வழி நடத்திருக்காங்க. அதுக்கப்புறம் ராஜா வேணும்னு அடம் பிடிக்கிறாங்க, ராஜா கேட்குறாங்க, ராஜா தேவன் கொடுக்குறாரு. முதல் ராஜா யாருங்க? சவுல் இல்லைங்களா. முதல் ராஜா சவுல், முதல் ராஜா சவுல் கொடுக்குறாரு. சவுல் எத்தனை வருடம் அரசாட்சி பண்ணார்? 40 வருஷம். எல்லாம் ஈஸியாக இருக்கு, எதுக்கான டக்கு டக்குன்னு இல்லைங்களா. அது ஈஸியாக எடுத்து தான் உங்கள் கையில் கொடுத்துருக்கேன் நான், இல்லைன்னா நீங்கள் யோசிச்சிட்டே இருப்பீங்க ரொம்ப நேரம். அதனால் ஈஸியாக நீங்கள் டக்கு டக்குன்னு சொல்கிறது தான் கையில் கொடுத்துருக்கேன். சரி, 40 வருடங்கள் இல்லைங்களா. சவுல் ராஜ்யபாரம் பண்ணது 40 வருடங்கள். ஆதாரம் அப்போஸ்தலர் 13:20.
அதுமுதல் தங்களுக்கு ஒரு ராஜா வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள். அப்படியே தேவன் பென்யமீன் கோத்திரத்தாகிய கீசுடைய குமாரனான சவுலை 40 வருஷம் காலமே அவர்களுக்கு கொடுத்தார்.
பார்த்தீங்களா, சவுலை எத்தனை வருஷம் கொடுத்துருக்காரு? 40 வருஷம். சகோதரர்ல சவுலுக்கு அப்புறம் யார் ராஜா வர்றாரு? தாவீது வர்றார். தாவீது எத்தனை வருஷம் அரசாட்சி பண்ணார்? 40 வருஷம் இல்லைங்களா. தாவீது 40 வருஷம் அரசாட்சி பண்ணியிருக்காரு. ஆதாரம் 1:29-27. அவன்
இஸ்ரவேலை அரசாண்ட நாட்கள் 40 வருஷம்.
தாவீது 40 வருஷம் அரசாட்சி பண்ணியிருக்காரு. தாவீதுக்கு அப்புறம் யார் அரசாட்சி பண்ணுதுங்க? கண்டினியூவா சாலமோன் ராஜா வந்துடுறாரு இல்லைங்களா. சாலமோன் அவருடைய மகன் இல்லைங்களா, அவர் அரசாட்சி பண்ணுறார். அவர் எத்தனை வருஷம்? 40 வருஷம். 2:9-30. சாலமோனுக்கு அப்புறம் அவருடைய மகன் ரெகோபயம் வர்றார். ரெகோபயம் வந்து எத்தனை வருஷம் அரசாட்சி பண்ணார்னா 17 வருஷம் இல்லைங்களா. 2:12-13.
அப்படியே ராஜாவாகிய ரெகோபயம் எருசலேமிலே தன்னை திடப்படுத்திக் கொண்டு அனுப்பினான். ரெகோபயம் ராஜாவாகிற போது 41 வயதாக இருந்து கர்த்தர் தன்னுடைய நாமம் விளங்கும்படி இஸ்ரவேல் கோத்திரங்களில் எல்லாம் தெரிந்து கொண்ட நகரமாகிய எருசலேமிலே 17 வருஷம்
ராஜபாரம் 17 வருஷம் ராஜபாரம் பண்ணியிருக்காரு. ரெகோபயம்க்கு அப்புறம் யார் ராஜா வர்றாரு? அபியா ராஜா வர்றாரு. அபியா 3 வருஷம் அரசாட்சி பண்ணியிருக்காரு. 2:13-13.
3 வருஷம் எருசலேமில் ராஜபாரம் பண்ணினார்.
அபியா வந்து 3 வருஷம் ராஜபாரம் பண்ணியிருக்காரு. அபியாவுக்கு அப்புறம் யார் ராஜா வர்றா? ஆசா வர்றாரு. ஆசா வந்து 41 வருடங்கள் அரசாட்சி பண்ணியிருக்காரு. ஆசா அதிகமாக இருக்கிறார் இல்லைங்களா, 40 இவரோடு அதிகமாகிட்டார். 41 வருடங்கள் பண்ணுறாரு. 2:16-13.
ஆசா தன் அரசாங்க 41 வருஷத்தில் மறித்து
செத்து அதற்கு ராஜா வந்திருக்காரு. அதுக்கப்புறம் ஆசாக்கு அப்புறம் யார்? யோசபாத் ராஜா வர்றார். யோசபாத் எத்தனை வருஷம் அரசாட்சி பண்ணிருக்காரு? 25 வருடங்கள் அரசாட்சி பண்ணியிருக்கிறாரு. ஆதார் வசனம் 2:20-31.
யோசபாத் யூதாவை அரசாண்டான். ராஜாவாகிற போது 35 வயதாக இருந்து 25 வருஷம் எருசலேமிலே அரசாண்டார்.
25 வருஷம் அரசாட்சி பண்ணிருக்காரு. யோசபாத்துக்கு அப்புறம் யோராம் வர்றாரு. யோராம் 8 வருஷம் அரசாட்சி பண்ணியிருக்கிறாரு. 2:21-20.
அவன் ராஜாவாகிறபோது 32 வயதாக இருந்து 8 வருஷம் எருசலேமிலே அரசாண்டார்.
8 வருஷம் எருசலேம் அரசாட்சி பண்ணியிருக்காரு. யாரு? யோராம். யோராமுக்கு அப்புறம் யார் அரசாட்சிக்கு வர்றாருன்னா அகசியா ராஜா வர்றாரு. அகசியா வந்து 1 வருஷம் அரசாட்சி பண்ணியிருக்கிறாரு. 2:22-2.
அகசியா ராஜாவாகிற போது 22 வயதாக இருந்து 1 வருஷம் எருசலேமிலே அரசாண்டார்.
சவுர் அகசியாவுக்கு அப்புறமேட்டு இராணி வராங்க, அத்தாலியா ராணி வராங்க. அவங்க 6 வருஷம் அரசாட்சி பண்ணியிருக்காங்க. 2:22-12.
இவர்களோடு அவன் 6 வருஷமாக கர்த்தருடைய ஆலயத்தில் ஒழித்து வைக்கப்படுகிறான். அத்தாலியா தேசத்தின் மேல் ராஜபாரம் பண்ணிடுவாங்க.
அத்தாலியா தேசத்து மேலே ராஜபாரம் பண்ணான்னு சொல்லி பார்க்கணும். சகோதரர் சொல்ல அதுக்கப்புறம் யார் ராஜா வர்றா? யோவாஸ் வர்றார். ராஜா வர்றாரு. யோவாஸ் எத்தனை வருஷம் அரசு ஆட்சி பண்ணியிருக்காருன்னா 40 வருஷங்கள் 2 நாளாகவும் 24வது அதிகாரம் 1வது வசனம்.
யோவாஸ் ராஜாவாகிறபோது
40 வருஷம் எருசலேமில் அரசாண்டிருக்கான்னு சொல்லி பார்க்குறோம். அதுக்கப்புறம் யோவாஸ்க்கு அப்புறம் யார் வந்து அமாசியா வராரு. அமாசியா வந்து 29 வருஷம் அரசாட்சி பண்ணியிருக்கிறாரு. 2 நாளாகவும் 25வது அதிகாரம் 1வது வசனம். அதிகமாக அரசாட்சி பண்ணியிருக்கிறாரு. 2 நாளாகவும் 26:3
பாருங்க,
52 வருஷம் எருசலேமில் அரசாட்சி பண்ணிக்கிறார். அதுக்கப்புறம் யோதாம் ராஜா வராரு. யோதாம் ராஜா வந்து 16 வருஷம் அரசாட்சி பண்ணியிருக்கிறாரு. 2 நாளாகவும் 27வது அதிகாரம் 1வது வசனம்.
யோதாம் ராஜா வருகிற போது 25 வயதாக இருந்து 16 வருஷம் எருசலேமில் அரசாண்டார்.
16 வருஷம் எருசலேமில் அரசாட்சி பண்ணியிருக்காரு. யோதாமுக்கு அப்புறம் யார் வரேன்னா ஆகாஸ் ராஜா வராரு. ஆகாஸ் வந்து வசன வாசிங்க, 2 நாளாகவும் 28:1 வாசிங்க.
ஆகாஸ் ராஜா வந்த போது 16 வருஷம் எருசலேமில் அரசாண்டார்.
அதை அப்படியே நோட் பண்ணிக்கோங்க. அதில் 16 போட்டுருவோம். உங்கள் பிரிண்டில் அதை அழிஞ்சிருக்கா? ஆ, நோட் பண்ணிக்கலாம். 16 போட்டுருவோம். அதுக்கப்புறமேட்டு எசேக்கியா ராஜாவாக வராரு. அது எசேக்கியா ஆகாஸ் ராஜாக்கப்புறம் எசேக்கியா ராஜா வராரு. எசேக்கியா ராஜா எத்தனை வருஷம் அரசாட்சி பண்ணார்னா 29 வருஷம் அரசாட்சி பண்ணியிருக்கிறாரு. 2 நாளாகவும் 29வது அதிகாரம் 1வது வசனம். அதுக்கப்புறம் மனாசே வந்துறாரு. 2 நாளாகவும் 33வது அதிகாரம் 1வது வசனம்.
அரசாட்சி பண்ணிருக்கிறாரு.
சரி, அதுக்கப்புறம் 2 வருஷம் திரும்ப வாசிங்க.
ரைட், ரெண்டு வருஷம்
எருசலேமில் அரசாட்சி பண்ணுங்க. அதை நோட் பண்ணிக்கோங்க. அதை அதுக்கப்புறமேட்டு யார் வராங்க அரசாட்சிக்கு? யோகியா ராஜா வரும்போது 30 வருஷம் அரசாட்சி பண்ணியிருக்கிறாரு. 2 நாளாகவும் 34:1 வாசி.
யோசியா ராஜா வைக்கிற போது 8 வருஷம்
31 வருஷம் இல்லைங்களா, 31 வருஷம் அரசாட்சி பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் யோயாக்கிம் வராரு. யோயாக்கிம் எத்தனை வருஷம் இருந்திருக்காரு? 11 வருஷம் யோயாக்கிம் அரசாட்சி பண்ணியிருக்கிறாரு. 2 நாளாகவும் 36வது அதிகாரம் 5வது வசனம். அதுக்கப்புறம் வந்த ராஜா சிதேக்கிய ராஜா. இதோட முடியுது. சிதேக்கிய ராஜா காலத்தில் ரொம்ப மோசமாச்சு, தேசம் ரொம்ப மோசமாயிடுச்சு. தேவனுக்கு பிரியமில்லாத மாதிரி இஸ்ரேல் ராஜாக்களை போயிட்டாங்க. கடைசி ராஜாவாயிட்டார் சிதேக்கிய ராஜா இல்லைங்களா. 11 வருஷம் அரசாட்சி பண்ணியிருக்காரு. 2 நாளாகவும் 36வது அதிகாரம் 11வது வசனம். சரி, அப்போ பாருங்க, ராஜாக்கள் காலத்தில் முதல் ராஜா சவுல்ல இருந்து இஸ்ரேல் கடைசி ராஜா சிதேக்கியா வரைக்கும் கணக்கெடுக்கும் போது எத்தனை வருஷம் வருதுங்க மொத்தம்? 513 வருஷம் ராஜாக்கள் காலம் இருந்திருக்குது. இஸ்ரேல் ஆண்டா ராஜாக்கள் காலம் 513 வருஷங்கள் ராஜாக்கள் காலம் இருந்திருக்குது. அதுக்கப்புறம் சிதேக்கிய ராஜாக்கு அப்புறம் என்ன ஆயிடுச்சுங்க, இஸ்ரேல் தேசம் புரஜாத கையில் மாறிடுச்சு. தேவன் வந்து கவிழ்ப்பேன் கவிழ்ப்பேன் கவிழ்ப்பேன், உரிமைக்காக மட்டும் முன்போல் இராது, பாகை கலட்டு கிரீடத்தை எடுத்து போய் பிடிங்க கொடுத்துறாரு இல்லைங்களா. புரஜாதி கையில் போயிடுச்சு, தேசம் மாறிடுச்சு. புரஜாதிகிட்ட போய் எத்தனை வருஷம் அடிமைகளாக இருந்தாங்க, 70 வருடங்கள். 70 இஸ்ரேல் ஜனங்கள் வந்து புரஜாதி கையில் அடிமைகளாக இருந்தாங்க. அன்பார்ந்த சகோதரர்களே, ஆதார வசனம் 2:4 36:20-23 வசனம் வரைக்கும் வாசம்.
பட்டயத்திற்கு தப்பின மீதியானவர்களை அவன் பாபிலோனுக்கு சிறைப்பிடித்து போனால் பெர்சியா ராஜாபாரம் ஸ்தாபிக்கப்படும் மட்டும் அங்கே அவர்கள் அவனுக்கும் அவன் குமாரருக்கும் அடிமைகளா இருந்தார்கள். கர்த்தர் எரேமியாவின் வாயினாலே சொன்ன வார்த்தை நிறைவேறும் படிக்கு தேசம் தன்னுடைய ஓய்வு வருஷங்கள் ரம்மியமாய் அனுபவித்து தீரும் மட்டும் அது பாழாய் கிடந்த நாள் எல்லாம் அதாவது 70 வருஷமும் முடிய மட்டும் முயன்றிருந்தது.
அதுல 70 வருஷம் சிறை பிடிச்சு போயிட்டாங்க. அப்ப அந்த 70 வருஷம் இதுல சேர்த்துக்கலாங்க. அது வரைக்கும் பைபிளில் வந்து அது வரைக்கும் பூமியில் கேலண்டர் கண்டுபிடிக்கல, கேலண்டர் கிடையாதுங்க உலகத்தில். அதுக்கப்புறம் கேலண்டர் கண்டுபிடிச்சிட்டாங்க. கோரேசுடைய காலத்தில் கேலண்டர் வந்துடுச்சுங்க. அதனால் தேவன் என்ன பண்ணுறாருன்னா, அதுக்கப்புறம் கோரேசுடைய ராஜா வந்து காலம் வந்துச்சுங்களா, அது இது இந்த பைபிள் வர கணக்கை ஸ்டாப் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் கேலண்டர் வந்துடுச்சு சகோதர சோழ, அதுக்கப்புறம் நம்ம கணக்கில் வந்து கிபி கி மூலம் பிரிச்சிட்டாங்க இல்லைங்களா. சகோதர சோழில் சிறையிருப்பின் காலம் முடிந்ததுக்கப்புறம் இயேசு பிறந்த வரைக்கும் கணக்கெடுக்கும்போது 536 வயசு வருஷத்தில் இயேசு கிறிஸ்து பிறக்கிறார். அது கணக்கு நம்ம ரெக்கார்டு வந்துச்சு நமக்கெல்லாம், இந்த கேலண்டர் கணக்கு வந்துச்சு. 536 வருஷத்தில் வந்து இயேசு கிறிஸ்து பிறக்கிறார். சகோதர சாரில் இப்போ நம்ம கணக்கு பார்க்கும்போது சிறையிருப்பின் காலம் 70 வருஷம், சிறையிருப்பு காலம் முடிந்தவர் இயேசு பிறந்த வரைக்கும் 536 வருஷம். இதையும் சேர்த்து ரெண்டையும் சேர்த்துக்கலாங்க. இப்போ பாருங்கள், ஆதாம் முதல் இயேசு பிறந்த வரைக்கும் 8 பாகங்களாக பிரிச்சிட்டோம். 8 பாகத்துடைய டோட்டலும் அப்படியே கோட்டுங்க எல்லாம் வரிசையாக. முதல் டோட்டல் என்னங்க, 1656, அதோட அடுத்தது 427 சேருங்க, அதுக்கப்புறம் 430 சேர்த்துணும், அதுக்கப்புறம் 46, அதுக்கப்புறம் 450, அதுக்கப்புறம் 513, அதுக்கப்புறம் 70, அதுக்கப்புறம் 536, இதெல்லாம் சேர்த்தா எவ்வளோ வருதுங்க, எவ்வளோ சீக்கிரம் டக்குன்னு வச்சிங்க இல்லைங்களா, 4128 வருஷம் சகோதர சோரில். இப்போ பாருங்கள், ஆதாம் பிறந்த வந்து ஏசு பிறந்த வரைக்கும் அக்யூரேட்டாக கணக்கு வந்துருச்சா, எத்தனை வருஷம் ஆயிருக்குதுங்க, கோடா கோடி வருஷமா, வெறும் 4128 வருஷம் தான் ஆயிருக்குதுங்க. நம்ம வரைக்கும் எத்தனை வருஷம் ஆச்சுங்க, இப்போ இதோட சேர்த்துங்க 2017 6145 வருஷம், அவ்வளோதாங்க ஆச்சு. முதல் மனுஷன் ஆதாம் பிறந்ததுலேருந்து நம்ம வரைக்கும் அக்யூரேட்டாக கணக்கு எடுத்தாச்சப்பா சகோதர சோழ, 6145 வருஷம் தான் ஆச்சு. 6000 வருஷம் முடிஞ்சு 145 வருஷம் வந்திருக்குது அவ்வளோதாங்க சகோதர சோழ. இது வந்து உங்கள் இயேசு ரெண்டாவது வரைக்கும் சப்போர்ட்டாக இருக்குது இந்த பாடம், புரியுதுங்களா. இப்போ நம்ம காலக்கணக்கு பார்த்துட்டோம், இது வரைக்கும் ஆதாம்லேருந்து இயேசு வரைக்கும் இதுதானே சத்தியம், இதனால் பிசுறு விடுதுங்களா, கண்டினியூ வந்துட்டு பாருங்க, செயின் மாதிரி வந்துட்டு. அப்போ தேவன் வந்து எவ்வளோ பெரிய கணக்கை எவ்வளோ எளிமையாக ஒளி வச்சுருக்காரு பாருங்க. என் பிள்ளைங்களை யார் ஏமாத்திருக்கூடாதுன்னு, தன் பிள்ளைங்களை வந்து கணக்கு வந்து கரெக்டாக வரணும்னு சொல்லிட்டு தேவன் அழகாக மறைச்சி வச்சுருக்காருங்க. இப்போ கணக்கு போட்டு எடுத்தீங்கன்னா யார் நம்மளை ஏமாற்ற முடியாது, ஈஸியாக கணக்கு எடுத்துடலாங்க. கோடா கோடி வருஷம் ஆச்சுன்னா நீ போடான்னு சொல்லிடலாம் நான் இல்லைங்களா. வேதம் தெளிவாக சொல்லுது, அதான் சொல்கிறார் இந்த வசனமே சத்தியம். ஆதாம் உண்டாக்குனது தான் தெரியுங்க, எந்த வருஷம் உண்டாக்குனு இல்லைங்களா. இன்னும் நம்ம ரெண்டாவது வருகை சப்ஜெக்டில் போகலாம், ஆதாமேவல் எத்தனை வருஷம் ஏதேன் தோற்று இருந்தாங்க கூட கண்டுபிடிக்கலாம். அதுக்கப்புறம் ஏதேன் ஆதாமுக்கு ஏவலுக்கு என்ன ஏஜ் வித்தியாசம் அது கூட நம்ம கண்டுபிடிக்கலாம் சகோதர சொல்ல. அப்போ பாருங்கள், இன்றைக்கி சிம்பிள் சப்ஜெக்ட் உங்களுக்கு அவ்வளோதான், சப்ஜெக்ட் டைம் முடிஞ்சிச்சு அவ்வளோதான். இன்றைக்கி தான் உங்களுக்கு கணக்கு, இன்றைக்கி வந்து எப்படி பைபிளில் கணக்கு மறைஞ்சிருக்கு அதுதான் நீங்கள் பார்க்க போகிறீங்க சப்ஜெக்ட். அன்பாந்த சகோதர சொல்ல, அப்போ பாருங்கள், வேதகம காலக்கணக்கு ஆதாம் முதல் இயேசு கிறிஸ்து வரைக்கும் உங்களுக்கு கணக்கு கொடுத்துருக்குறேன். இதுக்கு மேல் நீங்கள் கணக்கு போட்டுக்கோங்க, இது நம்ம காலம் வரைக்கும் கணக்கு இல்லைங்களா. நீங்கள் கணக்கு போட்டுக்கோங்க அன்பாந்த சகோதர சொல்லி, ரொம்ப ரொம்ப முக்கியமான பேப்பர் இது, சிம்பிளாக உங்களுக்கு இருக்குது கையில் இருக்குது, ஆனால் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பேப்பர். இது நல்லா அழகாக பண்ணி நீங்கள் லேமினேட் பண்ணி கூட வச்சுக்கோங்க, காலத்துக்கு உங்களுக்கு தேவைப்படாது. ஒரு இது வந்து மேனுவல் மாதிரி எடுத்து பார்த்துக்கலாம் நீங்கள் அப்பப்போ, ஏன்னா ஒரு கணக்குன்னு டக்குனு எடுத்து நீங்கள் அதை போட்டு செக் பண்ணிக்கலாம் நீங்கள் சகோதர. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அன்பாந்த சகோதர சொல்ல. பொறுமடி கட்டவங்க அனைவரும் தேவன் தான் ஆசிர்வதிப்பார்.